தானியேல் மற்றும் நெகேமியா என்பவர்கள் அந்நிய தேசத்தில் குடியிருந்தாலும் மெய் தேவனாகிய கர்த்தரையே வணங்கி வந்தனர். அவர்கள் தங்கள் உலகஸ்திதியிலும் மேலோங்கி நின்றனர். பின்வரும் சித்திர கதைகளை கவனியுங்கள்.
சித்திரம் 13. தானியேலும் நண்பர்களும். இதில் தானியேல் தனது 3 நண்பர்களுடன் இருப்பதை காண்கின்றீர்கள். அவர்கள் யூதர்கள். தங்கள் சத்துருக்களால் பாபிலோன் தேசத்திற்கு சிறை போனவர்கள். பாபிலோன் ராஜா தன்னை சேவிக்கும்படி இவர்களை ஆயத்தப்படுத்தி வந்தான். இதற்காக பாபிலோனிய மொழியை கற்றனர். அந்த தேசத்தின் பழக்க வழக்கங்களையும் அறிந்தனர். தானியேலும் அவனது நண்பர்களும் ராஜா தந்த பல வகை உணவு வகைகளை தின்னுவதில்லை என்று மறுப்பு தெரிவித்தனர். ஏனெனில் இது யூத குலத்திற்கு புறம்பான பாரம்பரியமாக இருந்தது. தாங்கள் எப்படியாவது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதன் மூலம் அவரை கனப்படுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தனர் இந்த வாலிபர். ஆகவேதான் தங்களுக்கு தானிய வகைகளும் காய்கறிகளும் தண்ணீரும் போதும் என்று கூறினர். அவர்களை பராமரிக்க வேண்டிய பிரதானிக்கு அவர்கள் மெலிந்து நலிந்து விடுவார்களே என்ற பயம் இருந்தது. மாறாக இந்நண்பர்கள் பாபிலோனிய வாலிபர்களை விட சுகமும் ஞானமும் நிறைந்து செழிப்பாகவே காணப்பட்டார்கள். சித்திரம் 14. தானியேலும் பாபிலோன் ராஜாவும். பாபிலோன் ராஜா ஒரு கனவு கண்டான். அதை மறந்து போனான். அந்த கனவில் சலனமடைந்த ராஜா தனது ஞானிகளை அழைத்து தனது கனவை குறித்து வினாவினான். ஒருவராலும் அதற்கு உத்தரவு கொடுக்க முடியாது. போகவே அவர்களை கொலை செய்ய தீர்மானித்தான். இதை அறிந்த தானியேலும் அவனது 3 நண்பர்களும் தேவனிடம் ஜெபித்தனர். ராஜா கண்ட கனவே தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். தானியேல் ராஜாவிடம் நேராக சென்று, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்கு பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். ராஜாவுக்கு நடக்கப் போவதை தேவன் இந்த கனவின் மூலம் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார் என்று சொன்னான். தனது கனவில் ராஜா உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் கண்டிருந்தான். அதில் மகா பெரிய ராஜ்யவாரம் அந்த எல்லா ராஜ்யங்களையும் அழித்து போட்டதையும் கண்டான். அதுவே முடிவில்லாத தேவனுடைய ராஜ்யம் ஆகும். இதை விளக்கின தானியேலின் மேல் ராஜா பிரியம் கொண்டான். ஞானிகளும் அழிக்கப்படாமல் மீட்கப்பட்டனர். தானியேல் பாபிலோன் ராஜதானியின் பிரதானியாக நியமிக்கப்பட்டான். சித்திரம் 15. தங்க சிலை. பாபிலோன் ராஜா தங்கத்தால் ஒரு பெரிய சிலையை உருவாக்கினான். தனது அதிகாரிகளை அழைத்து அந்த சிலையை காண அழைத்தான். அப்போது ராஜாவின் வேலைக்காரன், இப்போது இசை முழக்கத்தை நீங்கள் கேட்கையில் தெண்டனிட்டு தாள விழுந்து தங்க சிலையை வணங்க வேண்டும். யாராவது வணங்காமற் போனால் அவர்கள் எரிகிற சூளையில் எரியப்படுவார்கள் என்றான். தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ என்பவர்கள் அந்த சிலையை வணங்கவில்லை. அவர்கள் ஜீவிக்கிற தேவனையே வணங்கி வந்தனர். சிலர் ராஜாவிடம் ஓடிப்போய், உம்முடைய சிலையையும் தேவர்களையும் வணங்க மறுத்த சில யூதர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அறிவித்தனர். சித்திரம் 16. அக்கினி சூளை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோவை அழைத்து வரும்படி ராஜா ஆட்களை அனுப்பினான். நீங்கள் இந்த தங்க சிலையை வணங்காமற் போனால் எரிகிற அக்னி சூளையில் உங்களை தூக்கி போடுவேன். அப்போது எந்த தேவன் உங்களை காப்பாற்றுவார் என்று நான் பார்க்கிறேன் என்றான் ராஜா. அவர்கள் மூவரும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமற் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று பதிலுரைத்தனர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ மூவரும் அக்கினி சூளையில் போடப்பட்டனர். அப்போது ராஜா கதறி, பாருங்கள், அக்கினியில் 4 பேர் நடமாடுகிறார்கள். அதில் 4 அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று பதறினதுடன் அவர்களை வெளியே அழைத்தான். அந்த மூவரும் தீ காயமில்லாமல் அங்கி முதற் கொண்டு புகை வாசனை பிடிக்காமல் இருப்பதைக் கண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோவின் தேவன் அவர்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார். வேறு எந்த கடவுளாலும் இப்படி காக்க முடியாது என்று பறைசாற்றினான். சித்திரம் 17. தானியேல் ஜெபம். பாபிலோனின் உயர்ந்த பதவியில் தானியேல் இருந்தான். மற்ற அதிகாரிகளுக்கு அவன் மேல் பொறாமை அதிகரித்தது. ராஜாவுக்கு கீழ்ப்படிதுள்ளவனாக இருந்தபடியால் தானியேலின் மேல் எந்த குற்றத்தையும் கூற முடியவில்லை. ஆதலால் தானியேலின் எதிரிகள் ராஜாவிடம் சென்று, ராஜாவை தவிர வேறு தேவர்கள் யாரும் வணங்கக்கூடாது என்று ராஜா உத்தரவிட வேண்டும், இதை மீறுகிறவர்கள் சிங்கக்கெபியில் எரியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை கட்டளையாக்கினார் ராஜா. இதை அறிந்த பின்னும் தானியேல் தொடர்ந்து தினமும் தேவனை தொழுது வந்தான். அவன் இப்படி ஜெபித்து வந்ததை பார்த்த அவனது எதிரிகள் ராஜாவிடம் போய், உமது கட்டளைக்கு தானியேல் கீழ்ப்படியாமற் போனான் என்றார்கள். சித்திரம் 18. சிங்கக்கெபியில் தானியேல். சிங்கக்கெபியில் தானியேல் மறிப்பதை ராஜா விரும்பவில்லை. தான் இயற்றிய சட்டத்தை மாற்ற முடியவில்லை. எனவே தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்டான். மறுநாள் அதிகாலையிலேயே ராஜா சிங்கக்கெபிக்கு ஓடிப்போய், தானியேலே, உனது தேவன் சிங்கங்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா என்று கூவி அழைத்தான். தானியேல் பிரதியுத்தரமாக, தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்றான். ராஜாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. தானியேலை உடனடியாக சிங்கக்கெபியிலிருந்து வெளியேற்றினார். அவன் மேல் புகார் செய்த எதிரிகளை சிங்கக்கெபியில் போடுவித்தார் ராஜா. அவர்களை சிங்கங்கள் பீரிட்டன. நண்பர்களே, தானியேலும் நண்பர்களும் வணங்கி வந்த இந்த ஜீவிக்கிற தேவனை நாமும் வணங்கி வந்தால் நாம் எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையே இல்லை. சித்திரம் 19. அரசனுக்கு எதிரில் நெகேமியா. தேவனை நம்பின யூத ஜனங்களில் நெகேமியா ஒருவனாவான். தானியேலின் ஆண்டுகளுக்கு பின்பு பாபிலோன் ராஜ்யத்தில் அவன் வாழ்ந்து வந்தான். அவனது முன்னோர்கள் வசித்து வந்த எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு அங்கு விடப்பட்டிருந்த யூதர்கள் ஒடுக்கப்படுவதை கேள்வியுற்றான். நெகேமியா ராஜாவுக்கு திராட்சரசம் வார்த்து கொண்டிருந்த போது, உனது முகம் ஏன் வாடலாக இருக்கிறது என்று ராஜா கேட்டான். நெகேமியா எருசலேம் பட்டணத்தை குறித்தும் யூத ஜனங்களின் இக்கட்டையும் குறித்து விவரித்தான். அதற்கு ராஜா, உனக்கு என்ன வேண்டும், அதை சொல்லு என்று கேட்டான். உடனே நெகேமியா ஜெபித்துவிட்டு ராஜாவிடம், என்னுடைய முன்னோர்களின் பட்டணத்துக்கு என்னை அனுப்பும், அதை நான் எழுப்பி கட்ட வேண்டும் என்றான். தேவன் நெகேமியாவின் ஜெபத்திற்கு பதிலளித்து ராஜா உத்தரவு கொடுக்கும்படி செய்தார். சித்திரம் 20. நெகேமியா இடிபாடுகளை பார்வையிடுகிறான். ராஜா நெகேமியாவுக்கு கட்டிட பொருட்களையும் உதவி ஆட்களையும் கொடுத்து அனுப்பினார். பாபிலோனிலிருந்து அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்தார்கள். யூதர்களின் எதிரிகள் நெகேமியாவை குறித்து கேள்விப்பட்டனர், கோபப்பட்டனர். யூதருக்கு உதவி செய்ய மறுத்தனர். நெகேமியா இவர்களை பார்த்து அஞ்சவில்லை. நெகேமியா எருசலேம் பட்டணத்தை சுற்றி பார்வையிட தீர்மானித்தான். உடைத்து எரிக்கப்பட்டிருந்த பட்டணத்தின் மதிலை சுற்றி பவனி வந்தான். இரவில் அவன் சுற்றி வந்ததால் யாரும் அதை அறிந்திருக்கவில்லை. மறுநாட்காலே நெகேமியா யூதர்களை அழைத்து, நாம் எருசலேமின் அலங்கங்களை திரும்ப கட்டுவோம், இந்த விதமான பரிதாப நிலையில் தொடர்ந்து நாம் ஜீவிக்க மாட்டோம் என்று கூறினான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் நம் எதிரிகளுக்கு நாம் அஞ்ச வேண்டுவதும் இல்லை என்று உற்சாகப்படுத்தினான். ஆகையால் யூதர்கள் நெகேமியாவுடன் வேலை செய்ய தீர்மானித்தனர். சித்திரம் 21. மதிலை கட்டுதல். படத்தை பாருங்கள். யூதர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டனர். சிலர் குப்பைகளை அகற்றினர், மற்றும் சிலர் மதிலை கட்டி வாசல் நிலைகளை உயர்த்தினார்கள். இதை கண்ட யூதரின் எதிரிகளுக்கு ஆவேசம் பொங்கினது. வேலை செய்து வந்த யூதர்களை சங்கரிப்பதாக மிரட்டி வந்தார்கள். மறுபடியும் நெகேமியா தேவனிடத்தில் ஜெபித்தான். தான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதலை தேடி வந்தான். ஆகையால் வேலை செய்து வந்த யூதர்களுக்கு பாதுகாப்பாக ஆயுதம் ஏந்திய வீரர்களை நியமித்து வந்தான். வாளேந்தியவர்களாக எல்லாரும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டபடியால் யாராலும் யூதரையோ நெகேமியாவையோ சேதப்படுத்த முடியவில்லை. இப்படியாக 52 நாட்களில் எருசலேமின் அலங்கமும் மதில்களும் கட்டப்பட்டு முடிந்தது. சித்திரம் 22. எஸ்ரா வேதாகமத்தை வாசித்தல். அலங்கம் கட்டி முடிந்தவுடன் யூதர்கள் எல்லாரும் எருசலேமில் கூடி வந்தனர். பிரதான ஆசாரியனான எஸ்ரா கர்த்தருடைய புஸ்தகத்தை திறந்து வாசித்தான். இதை கேட்ட யூதர்களில் சிலர் அதை கேட்டு அழ ஆரம்பித்தனர். தேவ கட்டளையை நாங்கள் மீறிவிட்டோம் என்று உணர ஆரம்பித்தார்கள். இந்த மீறுதலின் நிமித்தமே தாங்கள் பாபிலோன் ராஜ்யத்திற்கு சிறை பிடிக்கப்பட்டு போனதை ஒத்துக்கொண்டனர். தங்கள் பாவ வழிகளை விட்டு தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க விரும்பினார்கள். நெகேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் அழாதீர்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அருமை நண்பர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டா? கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு பலனாக இருக்க முடியும். அவருடைய கட்டளையான வேதாகமத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்கள் என்றால் நெகேமியாவை வழி நடத்தின கர்த்தருடைய வழியை காண்பீர்கள். சித்திரம் 23. சிலுவையில் இயேசு. தேவனை அறிய ஒரே வழி உண்டு. தேவன் தமது ஒரே குமாரனை அனுப்பி அந்த வழியை நமக்கு காண்பித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பூமியில் வாழ்ந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்து சுட்டித் திரிந்தார். நாம் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பதை குறித்தும் பேசி வந்தார். நாம் தான் அவர் வழியை பின்பற்றவில்லை. இதன் விளைவாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டோம். பாவத்தின் சம்பளம் தேவனிடமிருந்து என்றும் பிரிக்கப்பட்டதான மரணம் ஆகும். தேவன் எலிசாவையும் தானியேலையும் பிறரையும் மரணத்திலிருந்து காப்பாற்றினார். ஆனால் இயேசுவை இப்படி மரணத்திலிருந்து விலக்கவில்லை. துஷ்டர்கள் கையில் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்கள் மரத்திலான சிலுவையில் அவரை ஆணிகளால் அடித்து தூக்கினார்கள். நம்மை அவர் நேசித்ததின் விளைவாக நமது பாவங்களை அவர் சுமந்தார். அவருடைய மரணத்தின் மூலம் நமது பாவங்களுக்கு விமோசனம் ஆனபடியால் இப்போது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரலாம். சித்திரம் 24. நித்திய வாழ்வுக்கு இயேசுவே வழி. நண்பர்களே, நமது ஜீவிய மரணத்திற்கு நேராக நடத்தி செல்கிற வழிக்கு ஒப்பானது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்துள்ளோம். நாம் எல்லாரும் சாத்தானின் விசாலமான வழியில் நடக்கிறோம். இது நம்மை நித்திய தண்டனையான மரணத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இயேசு பாடுபட்டு மரித்ததினாலே இந்த மரண தண்டனையிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் மரித்தும் உயிர்த்தெழுந்தார். இப்போது தேவனிடத்தில் செல்லும் வழியே இயேசுவில் நாம் காண்கிறோம். இயேசுவின் வழியில் நாம் நடக்க வேண்டும். அது கஷ்டமும் இடுக்கமுமான பாதைதான். தானியேல் மற்றும் நண்பர்களைப் போல நாமும் சில வேளைகளில் இடுக்கண் அனுபவிக்க நேரிடும். ஆனால் இயேசுவின் வழியில் நடந்தால் பரலோகம் சேர்வோம். அங்கு இடுக்கண் இல்லை. அது நித்திய மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த இடம். தேவன் அதன் மையமாக இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழி, என்னை அன்றி வேறொருவராலும் பிதாவாகிய தேவனிடத்தில் சேரவே முடியாது. ஆகையால் இப்போதே ஜெபம் செய். தேவனிடத்தில் சேரும் வழியை காண்பிக்க கேள்.